அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே மனிதர்களாகிய எங்களையும் படைத்திருக்கிறான். மனிதர்களாகிய எங்களை படைத்து எங்களுக்கு பகுத்தறிவையும் தந்திருக்கிறான். எனவே மிருகங்களை விடவும் நாங்கள் வித்தியாசமானவர்கள். நாங்கள் ஆறறிவு படைத்த மனிதர்களாக இருக்கிறோம் என்ற வகையிலே இந்த உலகத்திலே ஏன் பிறந்தோம், எதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எமது பயணத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக கட்டாயமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு கழுதை, இது போன்ற மிருகங்களை பொறுத்தவரையில் அவற்றுக்கு அல்லாஹு தஆலா பகுத்தறிவை கொடுக்கவில்லை. அவை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை அவற்றினுடைய உடம்புக்குள்ளேயே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எனவே அந்த மிருகங்களை பொறுத்தவரையில் அவை பெரிய அளவு சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிந்திப்பதற்கான அந்த சக்தியும் அல்லாஹு தஆலாவால் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் ஒரு அற்புதமான சிருஷ்டி. அவன் இந்த உலகத்திலே எத்தனையோ வகையான காரியங்களிலே ஈடுபடுகின்றான். அந்த வகையிலே அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், ஏன் இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பயணத்தின் இறுதி எப்படி அமைய போகிறது, என்னை சூழ இருக்கின்ற இந்த படைப்பினங்கள் எல்லாம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றன போன்ற அடிப்படையான கேள்விகளை அவன் தனக்குள் கேட்டு அதற்கான தெளிவான பதில்களை அவன் கட்டாயம் வைத்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டல்ல, வாழ்க்கை என்பது ஒரு கேலி கூத்தும் அல்ல, வாழ்க்கை என்பது மிக கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே உள்ள சில மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. அவர்கள் வாழுவதே சாப்பிடுவதற்காக என்றுதான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழுவதே உழைப்பதற்காக என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முழு நோக்கமும் தங்களுடைய உடலிலே இருக்கின்ற ஆசைகளை இச்சைகளை தீர்ப்பதாக மாத்திரமே இருக்கிறது. அவர்களுக்கு வாழ்க்கையிலே பெரிய லட்சியங்கள், குறிக்கோள்கள் எதுவும் இல்லை போன்று தெரிகிறது. அவர்களுடைய வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை. மிருகங்களை நாங்கள் பார்க்கிறோம், அவை தங்களுக்கு மத்தியிலே உணவுக்காக வேண்டி சண்டை போட்டுக் கொள்கின்றன. ஒரு மிருகம் ஒரு இறைச்சி துண்டை எடுத்தால் ஒரு நாய் அதனை எப்படியாவது தான் முழுக்கவும் சாப்பிட்டு விட வேண்டும் என்பதிலே தான் குறியாக இருக்கிறது. அது போன்று நாம் சில மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும், சுயநலமிகளாக, தங்களை பற்றி மாத்திரம் சிந்திப்பவர்களாக, எப்படியும் உழைத்தால் எங்களுக்கு அது போதும் என்று நினைப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கும் இந்த மிருகங்களுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் சாப்பிடுவது வாழ்வதற்காக, ஆனால் ஒரு முஸ்லிம் அல்லாதவனை பொறுத்தவரையில் அவன் வாழுவதே சாப்பிடுவதற்காக என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. வாழ்க்கையின் நோக்கமே சாப்பிடுவதுதான், வாழ்க்கையின் நோக்கமே அனுபவிப்பதுதான் என்றால் அது ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உழைக்க வேண்டும், உடுக்க வேண்டும், கட்டடம் கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், நல்ல முறையில் தன்னுடைய உடல் இச்சைகளை தீர்க்க வேண்டும். இதற்கு எந்த விதமான தடையும் இஸ்லாத்திலே கிடையாது. ஆனால் மனிதர்கள் அடிப்படையில் யோசிக்க வேண்டும், எனக்கு ஒரு மவுத் இருக்கிறது, இந்த மவுத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த வாழ்க்கை சாமானியமான ஒரு வாழ்க்கை அல்ல, அந்த வாழ்க்கை வந்து நீடுழி காலம் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, அங்கு ஒரு நரகம் இருக்கிறது, அங்கு ஒரு சுவர்க்கம் இருக்கிறது, அங்கு ஒரு விசாரணை இருக்கிறது, நான் வாழக்கூடிய இந்த காலப்பிரிவு மிகவும் குறுகிய ஒரு காலப்பிரிவு, ஒரு நீர் குழுமி குமிழிக்கு எப்படி ஒரு ஆயுள் குறைவாக இருக்கிறதோ அது போன்றுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் வாழ ஆரம்பித்ததிலிருந்து என்னுடைய தொண்டை குழியை உயிர் அடையும் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணப்பொழுது தொடர்பாகவும் ஒவ்வொரு வினாடி தொடர்பாகவும் என்னுடைய ரப்பு விசாரிக்க இருக்கிறான். எனவே நான் இந்த உலகத்துக்கு வந்திருப்பது ஒரு சோதனைக்காக, ஒரு பரீட்சைக்காக வந்திருக்கிறேன். நான் நினைத்தது போன்று வாழ முடியாது, நான் நினைத்தது போன்று சாப்பிட முடியாது, நான் நினைத்தது போன்று உழைக்க முடியாது. என்னுடைய ரப்பு எப்படி நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் மறுமையிலே என்னை திருப்தி அடைவானோ அதுபோன்று மாத்திரம் தான் வாழ வேண்டும் என்று நாங்கள் மனதிலே உறுதியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மிருகங்களை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிறார். அந்த மிருகங்கள் எப்படிப்பட்டவை என்றும் சொல்லுகிறார். சில மனிதர்கள் அந்த மிருகங்களை போன்றிருக்கிறார்களா? உலாஹிக்க கல்லாம், அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, ஆனாலும் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, ஆனாலும் கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, ஆனாலும் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் சிந்திக்காமலா உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் கண்களால் மற்றவற்றை பார்க்காமலா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எமது காதுகளால் சத்தங்களை கேட்காமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த கேள்வியை, அந்த பார்வையை, அப்படிப்பட்ட சிந்தனையை பற்றி அல்ல அங்கு சொல்லப்படுவது. சில மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். எதனை கேட்க வேண்டுமோ அதனை கேட்க மாட்டார்கள், எதனை பேச வேண்டுமோ அதனை பேச மாட்டார்கள், எதனை சிந்திக்க வேண்டுமோ அதனை சிந்திக்க மாட்டார்கள், எதனை பார்க்க வேண்டுமோ அதனை பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் மிருகங்களை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லுகின்றான், இல்லை மிருகங்களை போன்றவர்கள் அல்ல, அதனை விடவும் மோசமானவர்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிருகங்களுக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை ஒப்பிட்டால் ஓரளவு அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் இப்படியான மனிதர்கள் எதனை சிந்திக்க வேண்டுமோ அதனை சிந்திக்காமல் இருப்பது, எதனை பார்க்க வேண்டுமோ அதனை பார்க்காமல் இருப்பது, எதனை கேட்க வேண்டுமோ அதனை கேட்காமல் இருக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மிருகங்களை விடவும் கேவலமானவர்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே மிருகங்களை விடவும் கேவலம் என்று ஏன் மனிதர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று தெரியுமா? மிருகங்களை பொறுத்தவரையில் அவற்றுக்கு என்று அல்லாஹு தஆலா சில வகையான கட்டளைகளை போட்டு வைத்திருக்கிறான். அந்த கட்டளைகளை அப்படி அப்படியே அந்த மிருகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு மாடு படைக்கப்பட்டதனுடைய நோக்கம், அது சாணம் கொடுக்க வேண்டும், அது பால் கொடுக்க வேண்டும், அது இறைச்சி கொடுக்க வேண்டும், அது குட்டி ஈன வேண்டும். இந்த வேலையை அது கனகச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறது. அது சாப்பிடுகிறது, உடல் உறவு கொள்ளுகிறது, இப்படியான ஆசைகளை தீர்க்கின்ற அதே நேரத்திலே மனிதர்களுக்கு தேவையான அந்த உதவிகளையும் அது செய்வதுகிறது. அதற்காக வேண்டித்தான் அது படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காகம் அதனுடைய வேலையை செய்கிறது, ஒரு வாழை மரம் அதனுடைய வேலையை செய்கிறது, ஒரு தென்னை மரம் அதனுடைய வேலையை செய்கிறது. ஆனால் மனிதன் மாத்திரம் தன்னுடைய வேலையை செய்யாமல் மற்றவர்களுக்கு தொந்தரவு இழைத்துக் கொண்டு, மற்றவர்களுடைய உரிமைகள் மீது அத்துமீறல் செய்து கொண்டு, தன்னுடைய இறைவனை பற்றிய சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த மனிதனை மிருகத்தை விடவும் மோசமானவன் என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்க முடியும்? அல்லாஹு தஆலா மிகச்சரியாக சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் அதனுடைய வேலையை மனிதனை தவிர சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. நுளம்பு ஏன் படைக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய படைகளிலே ஒன்றுதான் அந்த நுளம்பு. அது இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு சோதனைக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது. அது கிருமிகளை சுமந்து வரும், அது நோயை உண்டாக்கும். மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நோய் ஒரு சோதனை என்ற வகையிலே அந்த கிருமியிலிருந்து, அந்த தொட்டிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும். சில நேரங்களில் நோய் வருகின்ற பொழுது அவர்கள் அதன் மூலமாக இறப்பார்கள். அந்த நேரத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும். இப்படியான வேலைகள் எல்லாவற்றையும் செய்வதற்காக நுளம்பு படைக்கப்பட்டிருக்கிறது. காகம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் எடுத்து பார்த்தால், ஒவ்வொரு படைப்பையும் எடுத்து பார்த்தால், அந்த ஒவ்வொரு படைப்பும் படைக்கப்பட்டிருப்பது கலக்கலக்கும், உங்களுக்காக வேண்டித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நான் யோசிக்க வேண்டும், நான் ஒரு மிருகம் அல்ல, மிருகத்தை விடவும் சிரேஷ்டமானவன், நான் இந்த உலகத்தில் இருக்கின்ற படைப்பினங்கள் அனைத்தை விடவும் பெரியவன், கண்ணியத்துக்குரியவன், அந்த கண்ணியத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்று சிலரை பார்க்கிறீர்கள், அவர்கள் செய்கின்ற கொலைகளை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் பொது சொத்துக்களின் மீது செய்கின்ற கையாடல்களை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் மனிதர்களை ஏமாற்றுவதை பார்க்கின்ற பொழுது, மற்றவர்களின் மீது அவர்கள் கடிந்து விழுவதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, மிருகங்கள் கூட அப்படி செய்ய மாட்டாது என்று நாங்கள் சொல்வோம். அப்படியாக இருந்தால் இந்த பூமி பந்தின் மீது வாழுவதற்கு அவர்கள் எத்தகைய அருகதையும் மற்றவர்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வருகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்திக்க வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் பதிவு செய்யப்படுகிறது, என்னுடைய ஒவ்வொரு கண் சிமிட்டலும் பதிவு செய்யப்படுகிறது. மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஒரு மனிதன் உதிர்க்க கூடிய ஒவ்வொரு வார்த்தையாக இருந்தாலும், ஒவ்வொரு சொல்லாக இருந்தாலும் அதனை ரகீப் அதீத் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு பேச்சும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனது ஒவ்வொரு அசைவும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை மறுமையிலே இந்த மனிதன் தன்னுடைய ஏடுகளை பார்த்து சொல்லுவானாம், மாலி ஹாதல் கிதாபி லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லுகிறான், தன்னுடைய பெயர் பட்டோலையை, தன்னுடைய அமால் நாமா என்று நாங்கள் சொல்லுகிறோமே, அந்த நன்மை தீமை பட்டோலையை பார்த்து மனிதன் கேட்பானாம், இந்த பட்டோலைக்கு என்னதான் நடந்து விட்டது, இது சிறியது சிறியது பெரியது எதனையும் விட்டு வைக்காமல் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே வாழ்க்கை என்பது சீரியஸான விஷயம், வாழ்க்கை என்பது மிக கவனமாக வாழ வேண்டிய விஷயம். இந்த உலகத்திலே ரப்பை மாத்திரம் தான் திருப்திப்படுத்தி வாழ வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு அடியானுக்கும் என்னால் சிந்தனை அளவில் கூட உபத்திரவம் நான் விளைவிக்க கூடாது, மற்றவர்களுக்கு தொந்தரவாக நான் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு மவுத் இருக்கிறது, எனக்கு ஒரு விசாரணை இருக்கிறது, எனக்கு ஒரு கபர் இருக்கிறது, எனக்கு நாளை மஹ்ஷரிலே மிக கவனமாக அல்லாஹு தஆலா விசாரிக்க இருக்கிறான் என்ற உணர்வோடு தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதனையும் அவர்கள் கண்டுகொள்வார்கள். அனுப்புறமான அளவு, அணு என்பதனை விடவும் உலகத்தில் சிறியது இல்லை என்று சொல்வார்களே. அப்படியாக இருந்தால் அந்த அனுப்புறமான அளவு, அந்த அட்டம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே, அப்படியான அளவு நன்மை செய்திருந்தாலும், அப்படியான அளவு தீமை செய்திருந்தாலும் மீசானிலே தராசிலே அது பாரமாக இருக்கும், அது கணிக்கப்படும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இதனை சொல்லுகிறோம் என்றால், வாழ்க்கைக்கு லட்சியம் இருக்கிறது சகோதரர்களே. நான் வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் நான் திட்டமிட வேண்டும், ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் திட்டமிட வேண்டும், ஒவ்வொரு செகண்டையும் மட்டுமல்ல ஒவ்வொரு மில்லி செகண்டையும் நான் கட்டாயமாக திட்டமிட வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு மில்லி செகண்டும் சேர்ந்துதான் எங்களுடைய ஆயுளாக மாறுகிறது. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா கேட்பான், உன்னுடைய ஆயுளை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்று. அந்த நேரத்திலே பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் அறிந்து கொள்வார்களாக இருந்தால், உண்மையிலே யதார்த்தமானது மறுமையுடைய அந்த நாளாகத்தான் இருக்க முடியும். யதார்த்தத்திலே உண்மையிலே உயிரோட்டமானது உலகம் அல்ல, இந்த உலகம் தற்காலிகமானது, இந்த உலகம் போலியானது. நிச்சயமாக தற்காலிகமான இந்த உலகம், இந்த உலகத்தை விடவும் அப்பால் ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் நிரந்தரமானது, அதுதான் உயிரோட்டமானது, அதுதான் நித்தியமானது என்ற கருத்து அங்கு சொல்லப்படுகிறது. மேலும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு தான், ஒரு கேலி கூத்து தான், இது கவர்ச்சியானது, பரஸ்பரம் மனிதர்கள் தங்களுக்கு மத்தியிலே பெருமை பேசிக் கொள்ளக்கூடிய ஒன்றாக உலக வாழ்க்கை இருக்கிறது. மனிதர்கள் சொத்து செல்வங்கள் விஷயத்திலும் பிள்ளை குட்டிகள் விஷயத்திலும் பரஸ்பரம் போட்டி போட்டுக் கொண்டு ஒருவர் ஒருவரை முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றதாகத்தான் உலக வாழ்க்கை இருக்கிறது. கமசலி கைத்தின், இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்னவென்றால் ஒரு மலையை போன்றது. அஜபல் குஃபார நபாத்து, அந்த மழையின் மூலமாக ஒரு வித்து முளைக்கிறது, ஒரு தாவரம் முளைக்கிறது. அந்த விவசாயிகள் அதனை பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள். அதற்கு பிறகு அது அழிந்து விடுகிறது, அது மஞ்சளித்து விடுகிறது, அது அப்படியே போய்விடுகிறது. இதுதான் உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எப்போதாவது இந்த உலகத்தை விட்டு போய்த்தானாக வேண்டும்.
இதனை கட்டிப்பிடித்து வாழ்வதற்காக வேண்டி வந்தவர்கள் அல்ல. நாம் ஒரு சத்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு கடவையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பாலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்போதாவது இந்த இடத்தை காலி செய்துவிட்டு இந்த உலகத்திலிருந்து போக வேண்டியவர்கள் தான். நிரந்தரமான உலகத்தை நோக்கி போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இதனை மனதில் கொண்டுதான் உழைக்க வேண்டும், இதனை மனதில் கொண்டுதான் மனித உறவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், இதனை மனதிலே கொண்டுதான் நாங்கள் ஒவ்வொரு கருமத்தையும் செய்ய வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, அல்லாஹு தஆலா தன்னை மாத்திரமே வணங்கும்படி சொல்லியிருக்கிறார். வேற யாரையும் உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் தெய்வமாக இறைவனாக ஏற்றி வைத்துக் கொள்ளக் கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்று உலகத்திலே பார்க்கிறோம், பணம் தெய்வமாக வழங்கப்படுகிறது, பதவி தெய்வமாக இறைவனாக வணங்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம், ஷைத்தான் வணங்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம், மனோ இச்சை வணங்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஈஸ அப்துத்தீனார் வதஈஸ அப்துத்திர்ஹம், தீனாருடைய அடிமை நாசமாக போகட்டும், திர்ஹத்தினுடைய அடிமை நாசமாக போகட்டும், வ அப்துல் ஹமீசா தன்னுடைய பட்டாடையை பார்த்து பெருமைப்பட்டுக் கொண்டு அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு அதனை வணங்கக்கூடிய மனிதன் அழிந்து போகட்டும். அவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் திருப்தி அடைவான், அவனுக்கு வழங்கப்படாவிட்டால் அவன் அதிருப்தி அடைவான். இதுதான் அவனுடைய வாழ்க்கையாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் பணத்தை வணங்குகிறார்கள். பணத்தை வணங்குவது என்பது சகோதரர்களே முன்னால் ஒரு தெய்வத்தை ஒரு சிலையை வைத்து வணங்குவது அல்ல. பணம் வணங்கப்படுதல் என்றால் என்ன? அந்த பணம் அவனை விட்டு போய் விடுகின்ற பொழுது அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருகிறது, அவன் அதிருப்தி அடைகிறான், அவனுக்கு பிரஷர் கூடுகிறது, அவனுடைய கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறது, அவனுடைய சுகர் அதிகரிக்கிறது என்றால் நிச்சயமாக அவன் பணத்தை வணங்கி இருக்கிறான். அந்த பணம் அவனிடத்திலே வருகின்ற பொழுது அவனிடத்திலே தலைக்கணும் வரக்கூடாது. அவன் யோசிக்க வேண்டும், இது என்னுடைய ரப் எனக்காக வேண்டி தந்த சோதனை, நான் இந்த பணத்தை தற்காலிகமான சொந்தக்காரனே தவிர வேறு யாரும் அல்ல என்று அந்த பணத்தை நிதானமாக அனுபவிக்கின்ற மனிதன் தான் உண்மையான புத்திசாலியாக இருப்பான். அப்படி இல்லாமல் அந்த பணம் 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 என்று ஓடிக்கொண்டு அதனை தேடுவதிலே தான் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நாசமாக்கி ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அந்த மனிதனை பொறுத்தவரையில் அந்த பணத்தை அவன் வணங்குகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஜும்மாவுடைய தொழுகையை பற்றி சொல்கிறான். பல தடவை அந்த ஆயத்தை ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜும்மாவுடைய தினத்திலே தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வியாபாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் பள்ளி வாயலுக்கு வாருங்கள். தொழுகை முடிவு அடைந்து விட்டால் நீங்கள் மீண்டும் உங்களுடைய வியாபாரத்தை நோக்கி செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வியாபாரம் என்பது எங்களுக்கு தேவை. ஆனால் ஜும்மாவுடைய குத்துபாவுடைய இந்த அதான் ஒழித்து விட்டால் எங்களுக்கு அது ஒரு பொருட்டல்ல. நாங்கள் அதனை ஒரு பக்கத்திலே தூக்கி வீசி விட்டு வருவோம். அதனை முறையாக அந்த கடையை மூடிவிட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டும். அந்த மனிதனுடைய உள்ளத்திலே அந்த கடையை பற்றி, அந்த பணத்தை பற்றி, அந்த சொத்து சுகங்களை பற்றிய மதிப்பு கண்ணியம் கிடையாது. அவனுக்கு அல்லாஹ் தான் கண்ணியத்துக்குரியவன் என்றால் அவன் நேரகாலத்தோடு ஜும்மாவுக்கு வருவான். ஜும்மாவுடைய தொழுகை முடியும் வரைக்கும் தன்னுடைய ரப்பை பற்றிய சிந்தனையோடு இருப்பான். வதுக்குருல்லாஹ, நீங்கள் அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்துங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறானே. எனவே அந்த மனிதன் பணத்தை வணங்கவில்லை, அந்த மனிதன் பணத்தை வைக்க வேண்டிய இடத்திலே வைத்திருக்கிறான், அந்த மனிதன் பணத்தை உரிய இடத்திலே வைத்திருக்கிறான். மாறாக பணத்தை பூஜிக்கக்கூடிய மனிதர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் அப்படியான மனிதர்களை பற்றித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீனாருடைய அடிமை நாசமாகட்டும், திர்ஹத்துடைய அடிமை நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் உலகத்திலே பணத்தையோ சொத்து செல்வங்களையோ பூஜிக்கப்படும் தெய்வங்களாக மாற்றிக் கொள்ளாமல் அவற்றுக்குரிய ஹக்குகளை உரிய நேரத்தில் கொடுத்துவிட்டு அவற்றை உரிய முறையில் பார்ப்பதற்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பதவியும் பட்டமும் அந்தஸ்தும் தெய்வங்களாக மாறியிருக்கின்றன. நீங்கள் உலகத்திலே பார்க்கின்றீர்கள், இந்த அரசியலுக்காக வேண்டி பிடிக்கப்படுகின்ற சண்டைகளை, அதற்காக வேண்டி செய்யப்படுகின்ற கொலைகளை, அதற்காக வேண்டி செய்யப்படுகின்ற முயற்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர்களுக்கு உண்மையிலே மதம் கிடையாது. அவர்களுடைய மதம் அரசியல், அவர்களுடைய தெய்வம் பதவி, அவர்களுடைய தெய்வம் பட்டம். அவர்களுக்கு தேவை சமூகத்தில் உள்ளவர்கள் தங்களை பாராட்ட வேண்டும், தங்களுக்கு மேடை அடித்து கொடுக்க வேண்டும், தங்களுக்கு பூமாலை போட வேண்டும், தாம் போகின்ற இடங்களில் எல்லாம் செங்கம்பளம் விரித்து அவர்களை வரவேற்க வேண்டும் என்று ஒரு மனிதன் மிகப்பெரிய ஆசை கொள்கிறான் என்றால், அதற்காக வேண்டி அவன் எல்லா வகையான அழிச்சாட்டியங்களையும் செய்கின்றான் என்றால், அந்த மனிதன் பதவியின் அடிமையாக இருக்கிறான். பதவியை தன்னுடைய தெய்வமாக பூஜிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பதவி வரும் போகும், அது தற்காலிகமானது. பதவிகளையும் அந்தஸ்துகளையும் வகிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை தருவாயாக என்று கேட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிதி மந்திரி பதவியை கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவின் ஜனாதிபதியாக இருந்தார்கள். நாலு ஹலீஃபாக்களும் ஹலீஃபா பதவியை வகித்து வந்தார்கள். நபிமார்கள் எல்லோரும் தலைமைத்துவம் வகித்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த பதவிகளையோ பட்டங்களையோ அந்தஸ்துகளையோ அவர்கள் தெய்வங்களாக பூஜிக்கவில்லை. அது போன பொழுது அதற்காக ஒன்றி கவலைப்படவில்லை. அது எங்களுக்கு அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு அமானிதம். அதனை நாங்கள் மிகச் சரியாக பயன்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவோம் என்ற வித்தியாசமான உணர்வோடுதான் அந்த பதவிகளையும் பட்டங்களையும் அவர் வகித்தார்கள். அந்த உணர்வுதான் ஒரு முஸ்லிமுக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இன்னும் சில மனிதர்கள் தங்களுடைய மனோ இச்சையை வணங்குகிறார்கள், தங்களுடைய மனதுக்கு கட்டுப்படுகிறார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒரு மனிதனை நீங்கள் பார்த்தீர்களா, அந்த மனிதன் தன்னுடைய மனோ இச்சையை தெய்வமாக எடுத்திருக்கிறான். மனோ இச்சையை தெய்வமாக எடுப்பது என்றால் என்ன? தன்னுடைய உள்ளம் எதனையெல்லாம் சொல்லுகிறதோ அதனை அப்படி அப்படியே செய்வது. அல்லாஹ்வுடைய திருப்தி, ரசூலுடைய திருப்தி எல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டல்ல. அவன் தன்னுடைய மனோ இச்சைப்படியே முகம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவன் தன்னுடைய மனதை வணங்கிக் கொண்டிருக்கிறான். இன்னொரு மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் தஅபுது ஷைத்தான். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா மக்களை பார்த்து கேட்பான், ஷைத்தானை நீங்கள் வணங்க கூடாது என்று உங்களிடத்திலே நான் ஒரு வாக்குறுதியை எடுக்கவில்லையா ஆலமுல் அருவாஹிலே என்று கேட்பான். நாங்கள் எல்லோரும் ஆலமுல் அருவாஹிலே இருந்தோம். அந்த நேரத்திலே நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம், எங்களுக்கு அது ஞாபகம் இல்லை, மறந்திருக்கும். என்ன வாக்குறுதி? நாங்கள் ஷைத்தானை வணங்க மாட்டோம் என்று. ஷைத்தானை வணங்குவது என்றால் என்ன? ஒரு சிலையாக அவனை முன்னால் நிறுத்தி வணங்குவதா? இல்லவே இல்லை. அந்த ஷைத்தான் சொல்லுவது போன்று நாங்கள் உலகத்திலே நடந்தால் அதுதான் ஷைத்தானிய வணக்கம் என்று நாங்கள் சொல்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஷைத்தான் உலகத்தில் வணங்கப்படுகிறான். மனு இச்சை தெய்வமாக வழங்கப்படுகிறது, பணம் தெய்வமாக வழங்கப்படுகிறது, பதவிகள் பட்டங்கள் தெய்வங்களாக வழங்கப்படுகின்றன. இன்னும் சிலர் தங்களுடைய மனைவியை தெய்வமாக அமைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் சில பெண்கள் தங்களுடைய கணவனை தெய்வமாக அமைத்துக் கொள்கிறார்கள். வைக்க வேண்டிய இடத்தில் வைக்காமல் அதற்கு ஒரு தெய்வீக அந்தஸ்து கொடுத்து அளவு மீறிய ஒரு விஷயத்தை விரும்பினால் அதுதான் தெய்வமாக எடுத்துக் கொள்வது என்பது அர்த்தமாக இருக்கிறது. கல்யாணம் முடிக்க வேண்டும், சொத்து திரட்ட வேண்டும், பதவிகள் அந்தஸ்துகள் தேவை. ஆனாலும் எல்லை மீறி நாங்கள் போகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நாங்கள் மறந்து விடுகிறோம் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாங்கள் ஜும்ஆ தொழுகிறோமே, இதே கிரவுட், இதே சனம் அசர் தொழுகைக்கும் இருக்குமாக இருந்தால், பாங்கு சொல்லப்பட்டவுடன் எமது வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு நாங்கள் ரப்புடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக இந்த மஸ்ஜிதுக்கு வருகிறோம் என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் நாம் பணத்தை வணங்கவில்லை. அப்படி இல்லாவிட்டால் எமக்கு பணம் தான் பெரியது, எமது ரப்புடைய அழைப்பு பெரியதல்ல என்ற முடிவுக்கு தான் நாங்கள் வர வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், அந்த பள்ளி வாயிலிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லா. அந்த பள்ளி வாயிலே இபாதத்து செய்யக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அங்கே இருக்கின்ற அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கல்களோ அல்லாஹு தஆலாவுடைய திக்ரை விட்டும் தொழுகையை நிலைநிறுத்துவதனை விட்டும் அவர்களை ஒரு பொருளும் பராக்காக்கி விட மாட்டாது என்று சொல்கிறார். பராக்காக்குவது, கவனத்தை திசை திருப்புவது. எந்த மனிதர்களுடைய கவனத்தை அவர்களுடைய வியாபாரமும் கொடுக்கல் வாங்கல்களும் திசை திருப்பி விடுகின்றனவோ அப்படியானவர்கள் சஹாபாக்கள் எங்களுடைய முன்மாதிரி என்று சொல்வதிலே அர்த்தம் கிடையாது. சஹாபாக்கள் வயலிலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள், கடையிலே வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும். அந்த நேரத்திலே அது தொழுகையாக இருக்கலாம். கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று மிம்பரிலே ஏறி மதீனாவுடைய பாதுகாப்பு தொடர்பாக ஒரு அழைப்பு விடுப்பதாக இருக்கலாம், அல்லது யுத்தத்துக்காக வேண்டி போகும்படி அழைப்பு விடுப்பதாக இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒரு பக்கம் தூக்கி வீசிவிட்டு எமக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை தான் முக்கியம் என்று சஹாபாக்கள் போவார்கள். அப்படியான சஹாபாக்களை பற்றி தான் சூரத்து நூறிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்றால், லா துல்ஹீஹி, அவர்களை பராக்காக்க மாட்டாது. திஜாரத்துன், வியாபாரம், வலா பைஉன், கொடுக்கல் வாங்கல், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும், இக்காமிஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவதை விட்டும், ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை அது தூரப்படுத்த மாட்டாது, பராக்காக்க மாட்டாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் பேலன்ஸாக யோசிக்க வேண்டும். இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லவில்லை நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம், குடும்பம் நடத்த வேண்டாம், பதவிகள் வகிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. எல்லா சந்தர்ப்பத்திலும் நிதானம் தேவைப்படுகிறது, பேலன்ஸ் தேவைப்படுகிறது. அந்த பேலன்ஸ் திங்கிங் எங்களுக்கு வேண்டும். அது ஆக முக்கியமானது. எந்த நேரத்திலும் எமது உள்ளத்தை நாங்கள் பணத்துக்கோ பதவிகளுக்கோ அல்லது மனோ இச்சைகளுக்கோ நாங்கள் பறிகொடுத்து விடக்கூடாது. எம்முடைய ரப்புடைய பார்வை எண்ணிலை பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் எந்த நேரத்திலும் மௌத்தாகலாம். நாங்கள் கேள்விப்படுகிறோம் அண்மை காலத்திலே இடம்பெறக்கூடிய வபாத்துகளை. மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கும் வபாத்து வருகிறது. அவர்களுடைய வயதை பற்றி கூட கவலை இல்லை என்ற அளவுக்கு வபாத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வருவார். எனக்கு நிறையவே வைத்தியர்கள் அறிமுகமாக இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி எனக்கு அந்த அதாவது தேக ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ள முடியாது, மௌத்தை பின்போட முடியாது. என்னிடத்திலே கோடான கோடி ரூபாய்கள் கையிலே இருக்கிறது என்பதற்காக வேண்டி எனக்கு மௌத்தை பின்போட முடியாது. அல்லாஹ்வுடைய அஜல் வருமாக இருந்தால் கட்டாயமாக நாங்கள் போய்த்தான் ஆக வேண்டும் என்ற அந்த உண்மையை மனதிலே கொண்டவர்களாகத்தான் ஒவ்வொரு கர்மத்தையும் நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு செயல்பாடும், ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்துவதாக மாத்திரமே இருக்க வேண்டும். காரணம், அவை ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகின்றன. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய கண்களால் நீங்கள் எதனை திருட்டுத்தனமாக பார்க்கின்றீர்களோ அவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறார். உங்களுடைய உள்ளங்களுக்குள் மறைத்து வைப்பவற்றையும் அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலே எது நடக்கும் என்று தெரியாது. விபத்திலே மரணிக்கின்றான் மனிதன், இளம் வயதிலே மரணிக்கின்றான் மனிதன், கொலை செய்யப்படுகின்றான் மனிதன், இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு போய்த்தானாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கையீசு மன் தான நஃப்ஸஹு, நிச்சயமாக புத்திசாலி யார் என்றால் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தியவன், தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி தயாரித்துக் கொண்டவன் என்று சொன்னார்கள். அந்த வகையில் உண்மையான மூமின்களாக, புத்திசாலிகளாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அடியார்களாக வாழ்வதற்கு வல்ல நாயன் எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அல்லாஹ், இந்த உலகத்திலே உன்னை சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை திட்டத்தை சரியாக விளங்கிக் கொண்டு வாழ்ந்த நல்லடியார்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் நீ சேர்ப்பாயாக. அல்லாஹ், எங்களுடைய சிறிய பெரிய அமல்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய அந்த உயர்தரமான பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய தாய் தகப்பர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்கள் கபராளிகளாக இருந்தால் அவருடைய கபர்களை, மண்ணறைகளை விசாலமாக்குவாயாக. அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கின்ற அந்த பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார கஷ்டங்கள், நோய்கள், நொம்பலங்கள் அனைத்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. அப்படித்தான் வந்துவிட்டாலும் பொறுமையாக இருப்பதற்கான தைரியமான உள்ளத்தை எம்